الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها المدثر قم فأنذر، وربك فكبر، وثيابك فطهر، والرجز فاهجر، ولا تمنن تستكثر. பேரருளாளன் பெரும் கிருபியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அன்னாரின் உயர்ந்த வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதாவும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விலக்கியவற்றை தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் உண்மையான நல்லடியார்களே, எம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அகமும் புறமும் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றான். நம்மிலே எவரவரெல்லாம் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ, தம்முடைய ஆன்மாவை பாவங்கள் பட்டுவிடாமல், பாவங்கள் பாவக்கரைகள் பட்டுவிட்டாலும் கூட அவற்றிலிருந்து தௌபா செய்து மீண்டு ஒவ்வொரு நேரமும் தூய்மையான ஒரு ஆத்மாவாக தன்னுடைய ஆத்மாவை பேணி வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், பாவங்களிலிருந்து பாவமீச்சி தேடுவோரை நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரும்புவதாக சொல்லி வைத்தான். இந்த ஆயத்தின் தொடரிலே யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்திருப்பவர்களை நேசிக்கின்றான் என்று சொன்னது போல, தம்முடைய உடல், உடை, உரம் இவற்றையும் பரிசுத்தமாக வைத்திருப்பவர்களையும் நேசிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனத்திலே அல்லாஹ் இரண்டு வகையாக தம்முடைய சுத்தத்தை பேணக்கூடியோரை, தமக்குள்ளே தூய்மையை பேணி வருவோரை நேசிப்பதாக சொல்லி வைத்திருக்கிறான். ஒன்று தன்னுடைய ஆன்மா பரிசுத்தம், மற்றது தன்னுடைய உடல், தான் அணியக்கூடிய உடை, தாம் வாழக்கூடிய இடம், இவற்றை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய சுத்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேனியிலே படக்கூடிய பாவமான காரியங்கள் அல்லது நாம் செய்துவிடக்கூடிய பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய பிரயத்தனம் போன்று, அல்லது அப்படி ஏதேனும் தப்பித்தவறி பாவங்கள் நடைபெற்றுவிட்டால் அவற்றிலிருந்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் எவ்வளவு தூரம் எத்தனிக்கின்றோமோ, அத்தகைய முயற்சிகளுக்கு போன்று நாம் நம்முடைய உடையையும், நம்முடைய உடம்பையும், நமது வாழக்கூடிய இடத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடலாகாது. எனவே தான் அல்லாஹு தஆலா இரண்டையும் சேர்த்து இந்த ஆயத்திலே மொத்தமாக சொல்லி வைத்தான். பாவங்களிலிருந்து விடுதலை செய்து தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியோரையும் அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கின்றான். தன்னுடைய உடம்பு, உடை, இருப்பிடம், வாழுமிடம் இவற்றை தூய்மையாக வைத்துக் கொண்டிருப்போரையும் தான் நேசிப்பதாக அல்லாஹு தஆலா தெரிவித்தான். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. நாம் நமது உடம்பை தூய்மையாக வைக்க வேண்டும், நமது ஆடையை தூய்மையாக வைக்க வேண்டும், நமது வாழும் இடத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பது. ஃபத்தஹரு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிட்டான். நீங்கள் குளித்து உங்களை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. அது நமது உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி அவர்களை பார்த்து சொன்ன ஒரு கட்டளை, ஸியாதத்துல் நபியே உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அது உடல் அடுத்தது உடை சார்ந்த சுத்தத்தை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபனஃபிஹு அஃனியதக்கும், உங்களுடைய முத்தங்களை சுத்தமாக வையுங்கள் என்று இட்டார்கள் ஒரு கட்டளை. நமது இல்லங்களில் உள்ள முற்றங்கள், அலுவலகங்களில் உள்ள முற்றங்கள், கடைகள் இருந்தால் அவற்றுக்கு முன்னே பின்னே பக்கத்துங்களில் இருக்கக்கூடிய முற்றங்கள், இவற்றை எல்லாம் தூய்மையாக வைக்கும்படி அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே நாம் மேலே அவதானித்த மூன்றும் அல்லாஹ்வுடையவும் அல்லாஹ்வுடைய தூதருடையவும் மொத்தத்தில் இஸ்லாத்தின் கட்டளைகள் நமது உடம்பையும் நமது உடுப்பையும் நமது இருப்பிடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சூழலையும் சுத்தமாக வைப்பதாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தத்தை எந்த அளவுக்கு பிரதானமாக இஸ்லாத்திலே வைத்திருக்கின்றான் என்பதற்கு நாமெல்லாம் சிறுபராயத்திலே படித்த, பள்ளிக்கூடத்திலே எமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட, இன்றும் கூட நமது நெஞ்சங்களிலே நீக்கமர நிலைத்திருக்கக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் போதுமானது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று நாம் படித்திருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லித் தந்த ஒரு ஹதீஸ், பாடசாலையிலே நமக்கெல்லாம் ஆசிரியர்கள் படித்துத் தந்த ஒரு ஹதீஸ், பள்ளிக்கூடங்களிலே மதரசாக்களிலே நாமெல்லாம் படித்த ஒரு ஹதீஸ், சிறுபராயத்திலேயே நமக்கெல்லாம் ஊட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் சுத்தம் ஈமானின் பாதி என்பது. ஈமானின் ஒரு பகுதியாக, அதன் பாதியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை ஈமானோடு இணைத்து பேசி இருப்பது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈமானோடு பின்னி பிணைந்த, ஈமானின் பரிபாதியாக சொல்லப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சுத்தத்தை தான் இன்று நாம் நமது கவனத்திற்கும் கவனமான பரிசீலனைக்கும் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பற்றி அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை சொன்னார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். இன்னல்லாஹ நஜீஃபுன் யுஹிப்புல் நஜாஸா, நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்புகின்றான். இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்புத் தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் மனமானவன், மனத்தை விரும்புகின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகின்றான். அல்லாஹ் மனமானவன், மனத்தை விரும்புகின்றான் என்று சொல்லி வைத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே அல்லாஹ் தன்னிடமுள்ள மூன்று பண்புகளையும் எதிர்பார்க்கின்றான். நான் எப்படி தூய்மையானவனாக இருக்கின்றேனோ, நான் எப்படி மனமானவனாக இருக்கின்றேனோ, நான் எப்படி அழகாக இருக்கின்றேனோ, என்னுடைய அடியார்களும் ஒவ்வொருவரும் தன்னை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், தன்னை மனமாக வைத்திருக்க வேண்டும், தன்னை அழகுபடுத்தி வைத்திருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த மூன்றிலே அல்லாஹ் தான் சுத்தமானவன், தூய்மையானவன், அடியார்களிடத்திலும் தூய்மையை சுத்தத்தை விரும்புகின்றான் என்பது தெளிவாகின்றதல்லவா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்தம் எமக்கு பிரதானமானது உடம்பிலும் தான், உடலிலும் தான், இருப்பிடத்திலும் தான். மூன்றை பற்றியும் நாம் சிந்திப்பதிலே நேரம் நிறைய தேவைப்படும் என்பதால் அவசர மாத்தியமாக நமது நகருக்கும் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய இடச்சுத்தம், நம்முடைய சுற்றுப்புற சூழலிலே நாம் பேண வேண்டிய சுத்தம் பற்றி மாத்திரம் இன்று நாம் நம்முடைய பரிசீலனை எடுத்துக் கொள்வோம். பொதுவாக இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய இடத்தை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதற்கு அதீத கவனம் செலுத்தி இருக்கின்றது. முற்றங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஏற்கனவே படித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கனவை போல் அஸ்மியத்தும் உங்களுடைய முத்தங்களை நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கட்டளை நாம் வாழக்கூடிய இடங்கள், நாம் வசிக்கக்கூடிய இடங்கள், நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், நமது அலுவலகங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய முற்றங்களின் சுத்தத்தை பேணுவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது. நமது வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே முன்னே பின்னே பக்கங்களிலே அலுவலகங்களாக இருக்கலாம், இதே பொறுப்புதான். நம்முடைய கடைகளாக இருக்கலாம், இதே வகையில்தான் அவற்றையும் உள்ளடக்க வேண்டியிருக்கின்றது. முற்றங்கள் என்று சொல்லும் போது நம்முடைய வீட்டுக்குள் மாத்திரம்தான் முற்றங்கள் என்று நாம் யோசிக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய முற்றங்களை சுத்தமாக வைப்பது நம்முடைய கடமை. பொதுவாக பொது திட்டத்தில் இஸ்லாம் காட்டியுள்ள அக்கறை, பொதுவாக பொது திட்டத்தில் இஸ்லாம் காட்டுகின்ற அக்கறை இருக்கின்றது சகோதரர்களே, எங்கும் நாம் காண முடியாத அளவுக்கு அற்புதமான முறையிலேக்கு கவனம் செலுத்தியிருக்கின்றது. பொதுவாக பொது இடங்களிலே அவற்றுக்கு அசுத்தம் ஏற்படக்கூடிய வகையிலே நடந்து கொள்வதை, அவற்றை அசிங்கப்படுத்தும் வகையிலே நடந்து கொள்வதை, அவற்றின் தூய்மை கெட்டுப்போகும் வகையிலே நடந்து கொள்வதை எல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பொது இடங்களாக உள்ள மூன்று இடங்கள் பிரதானமான இடங்களை ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் பிரஸ்தாவித்தார்கள். ஒன்று சொன்னார்கள், நீர் பெறக்கூடிய இடங்கள். பொதுவாக மக்கள் மலையடி வாரங்களில் இருக்கக்கூடிய ஓடைகளிலே நீர் பெறுவதற்கு வருவார்கள். அன்று அப்படித்தான் இருந்தது. தம்முக்காக, தம்முடைய மிருகங்களுக்காக நீர் பெறுவதற்காக வேண்டி வருவார்கள். நீர் பெறக்கூடிய இடங்கள் என்று சொன்னார்கள். நீர் பெறக்கூடிய இடம் என்பது ஒரு பொதுவான இடம், ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரம் சொந்தமானதாக இருக்க மாட்டாது. எனவே மக்கள் நீர் பெறக்கூடிய இடங்கள், இன்று நாம் அவற்றை குளங்கள், ஆறுகள், ஏரிகள் இவற்றை நாம் இந்த இடத்திலே கவனத்தை கெடுத்துக் கொள்ளலாம். இந்த இடத்தையும் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பாதைகள். பாதையை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவதாக மக்கள் நிழல் தரக்கூடிய இடங்கள். பொதுவாக பாதைகளிலோ வேறு இடங்களிலோ மரங்கள் இருக்கலாம், அல்லது வேறு கூடாரங்கள் இருக்கலாம், வேறு ஹட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கலாம், கட்டிடங்கள் இருக்கலாம். மக்கள் ஓய்வு பெறுவதற்காக இரண்டு பேரை எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்டால் தம்முடைய விவகாரங்களை பேசுவதற்காக வேண்டி ஒரு அமைதியான நிழல் உள்ள இடம் இருக்கலாம். மூன்றையும் நபி அவர்கள் சொன்னார்கள். ஒன்று மக்கள் நீர் பெறக்கூடிய இடங்கள், இரண்டாவது பாதைகள், மூன்றாவது நிழல்கள். இந்த மூன்றிலும் நீங்கள் மலசனம் கழிப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதனை சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னதுதான் அற்புதமானது, இத்தகுல் மலா இன சலாச அல்பராஜில் ஒன்று, மக்களின் பாகங்களை பெற்றுத்தரவல்ல மூன்று இடங்களில் மலசலம் கழிப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வெறும் மூன்று இடங்களை சொல்லவில்லை. அந்த மூன்று இடங்களையும் சொல்வதற்கு முன்னால் மக்களின் பாகங்களை பெற்றுத்தரக்கூடிய மூன்று இடங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், அவற்றிலே மலசலம் கழிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், பொது போக்குவரத்துக்குரிய பாதை, மக்கள் நீர் பெறக்கூடிய நிலைகள், மக்கள் ஓய்வுக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக வந்து எழுந்தக்கூடிய நிலை, இந்த இடத்திலே போய் எவராவது அவற்றின் அசுத்தத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையிலே நடந்து கொண்டால் மலம் கழித்தால் சலம் கழித்தால் வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் இதனை செய்தவருக்கு சகித்து விட்டு போவார்கள். எனவே தான் நபி அவர்கள் இந்த மூன்று இடங்களிலும் நீங்கள் இவற்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்று நபி அவர்களுடைய காலத்திலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பொது இடங்கள் இப்படித்தான் இருந்தன. இன்று போல் பெரும் பாடசாலைகளும் மருத்துவமனைகளும் போக்குவரத்து நிலையங்களும் பொது போக்குவரத்து நிலையங்கள், புகையுறவு நிலையம், பஸ் நிலையம், பஜார், மஸ்ஜித், மதரசாக்கள் என்று பெரிய பொது இடங்கள் அங்கு இருக்கவில்லை. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த மூன்றையும் சொன்னார்கள். அன்பு சகோதரர்கள், இந்த ஹதீஸிலிருந்து நாம் படிப்பது என்ன, பொது இடங்களிலே சுற்றுப்புற சூழலுக்கு தங்கம் ஏற்படக்கூடிய எதையும் நாம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதைத்தான் நாம் இங்கே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு கட்டத்திலே பாதையிலே அழுக்குகளை கொண்டு வந்து போட்டு மக்களின் சுற்றுப்புற சூழலிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மக்களின் சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடியவர்களை எல்லாம் கடுமையாக சபிக்கும் வண்ணம் ஒரு கட்டத்திலே இப்படி சொன்னார்கள். மன் சல்ல சஹீம தஹுவாலா தரீகின் மின் துருக்கின் நாஸில் முஸ்லிமீன் ஃபலைஹிலான துல்லாஹு வல் மலாயிகத்து வன் நாஸி அஜ்மயீன். எவர் முஸ்லிம்களுடைய பாதையிலே கொண்டு வந்து தமது அழுக்குகளை கொட்டிவிட்டு செல்வாரோ, எவர் முஸ்லிம்களின் பாதையிலே கொண்டு வந்து தமது அழுக்குகளை கொட்டிவிட்டு செல்வாரோ, அல்லாஹ்வுடையவும் அவனுடைய தூதருடையவும் மக்கள் அனைவருடையவும் லானத் பாவம் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய பாவம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாவம் பயங்கரமானது, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாவம் பயங்கரமானது, மக்களுடைய பாவம் எல்லாம் சேர்ந்துதான் தமது வீட்டு அழுக்குகளை கொண்டு வந்து பாலை ஓரங்களிலே மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையிலே கொட்டிவிட்டு செல்வோருக்கு இருக்கின்றது என்ற வகையிலே சொல்லி வைத்தார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, பொது இடங்கள் நம்முடைய வாழக்கூடிய இடங்களிலே இருக்க வேண்டிய சுத்தங்களை எல்லாம், நமது சுத்தம் பேணவற்றிய முறைகளை எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது, நாம் அஞ்ச வேண்டியிருக்கிறது. சுத்தம் என்பது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உடலுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மாத்திரம் தேவையானது என்பதை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் நமக்குள்ளே 1000 நோய்கள் ஏற்படும் என்ற ஒரு பயன் மாத்திரம் நமக்கு இல்லை என்றிருந்தால், நாம் தொடர்ந்து அசுத்தமாகவும் அழுக்கடைந்த நிலையிலும் நமது வீடுகளையும் நம்மையும் நாம் வைத்துக் கொள்வோமா என்ற ஒரு முடிவை, ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டு அப்படி ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அசுத்தமான ஒரு வாழ்க்கையினால் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி எல்லாம் சிந்திப்பதை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ சுத்தமாக இருக்க வேண்டும், உனது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், நீ வாழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நான் என்னையும் எனது உடலையும் நான் வாழக்கூடிய இடத்தையும் பொது இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்கின்றேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான நிலைப்பாடாகவும் அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சு நடப்பதாகவும் இருக்கும். எனக்கு நோய் வரும், என்னோடு கூட இருப்பவர்களுக்கு நோய் வரும் என்று பயந்து ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே சுத்தம் பேணுவது என்று இருக்கின்றதே, அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சுத்தம் பேணுகின்றானே அல்லாமல், அல்லாஹ் எனக்கு சொன்ன ஒரு கட்டளை படி நான் நடக்கிறேன் என்ற வகையிலே சுத்தம் பேணுபவனாக அவன் கருதப்பட மாட்டான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்குள்ளே தேவை இந்த சுத்தம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நோக்கத்தோடு தான் இருந்த போதிலும் நம்முடைய சுத்தம் கவனம் செலுத்துவதில் நாம் அசிரத்தையாக இருப்பதனால், கவனக்குறைவாக இருப்பதால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று சொல்லப்படக்கூடியவை அவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாப்பது ஒரு முக்கியமாக இருக்கின்றது, ஆரோக்கியம் இருக்கின்றது. இது ஒரு நேமத் என்ற ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஆரோக்கியமும் ஓய்வும் இரண்டுமே நேமத்துகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு நேமத்தை இருக்கும் என்றிருந்தால் நபியவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டபோது ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்திலே நான் என்ன வேண்டி துஆ கேட்க என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை, உடல் சுகத்தை கேள் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் திரும்பவும் கேட்டார், நபி அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். மூன்றாவது தடவையும் கேட்ட போது சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை விட ஒரு சிறந்த ஒன்றை அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்று சொல்லி வைத்தார்கள். ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அதைவிட சிறந்த ஒன்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களில் இணைத்துக் கொள்வதற்கு இல்லை என்ற அளவுக்கு நபி அவர்கள் சொன்னது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை படம் பிடித்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆரோக்கியத்தை நாம் பேணுவது நமக்கு கடமை என்பது போலவே ஆரோக்கியத்துக்கு பங்கு மேற்படக்கூடிய எல்லா காரணிகளிலிருந்தும் நாம் தூர விலகி இருப்பது முக்கியமானதாக இருக்கிறது. பொதுவாக நோய்கள் பரவுவது என்று ஒன்று இல்லை, இருந்தாலும் நோய்களை தேடிக்கொள்வது என்று ஒன்று இல்லை. மருத்துவ உலகத்திலே நோய் பரவுவது என்று ஒன்று இருக்கின்றது, இஸ்லாத்திலே நோய் பரவுவது என்று ஒன்றில்லை. லா அதுவா வலா துயரத, நபி அவர்கள் சொன்னார்கள், நோய் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவுவது என்று ஒன்று இல்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நோயை கொடுக்கிறான், இருந்தாலும் நோயை போய் தேடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. குஷ்டரோகமுள்ள மனிதனை கண்டால், சிங்கத்தை கண்டு வருந்தோடு தோண்டு வருந்தோடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சிங்கத்தை கண்டால் நீர் வருந்தோடுவது போல உள்ள மனிதனை கண்டால் விருந்தோடு என்று சொல்லித்தந்தார்கள். அதுக்காக வேண்டி நோய் பரவுகின்றது என்பதனால் அல்ல, தான் அவனோடு நெருங்கி பழக தப்பித்தவர் அல்லாஹ் அப்படித்தான் எனக்கு விட வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தால் என்னுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? அவனோடு நான் சேர்ந்ததனால் எனக்கு அந்த நோய் வந்துவிட்டது, தொட்டிவிட்டது என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிடும். அந்த ஈமானின் பலவீனமான நிலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் அதனை சொல்லித் தந்தார்கள். அதே போன்று நாம் நோய் நம்மிடத்திலே வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடாகவும் நாம் இவற்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள், இன்று டெங்கு ஃபீவரை பற்றி, டெங்கு காய்ச்சலை பற்றி மிகவும் வேகமாகவும் பரபரப்பாகவும் பேசப்படுகின்றது. நமக்குள்ளே, நமது நாட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு விவகாரமாக, பூராகரமான விவகாரமாக மாறிப்போயுள்ள இந்த டெங்கு பிரச்சனை இருக்கின்றது. இஸ்லாத்தின் பார்வையிலே இதற்கு தீர்வு இல்லாமல் இல்லை. மருத்துவ உலகம் இவற்றுக்கு காரணிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த காரணிகள் அசுத்தம், சுத்தம் பேணாமை இவற்றிலிருந்து இவற்றோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அது நம்முடைய கடமை. நாம் நம்முடைய உடம்பை, நம்முடைய உடையை, நாம் வாழக்கூடிய இடங்களை, இல்லிடங்களை, முற்றங்களை சுத்தமாக வைப்பது நம்முடைய கடமை. மருத்துவர்கள் ஒரு முறையை சொல்லித் தருகின்றார்கள் என்றால் அவற்றை நாம் பேண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த சகோதரர்களே, இந்த வகையில் தான் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. மற்றபடி இது இருந்ததனால்தான் நமக்கு நோய் வந்தது என்ற நம்பிக்கை வரக்கூடாது. நன்னீர் இருந்தது, அதற்குள்ளே ஏடிஸ் நிரம்பு இருந்தது, அதனால்தான் எனக்கு என்னுடைய வீட்டில் இவருக்கு நோய் பற்றியது. இது ஒரு காரணம், நமக்குள்ள காரணமே தவிர இதில் நாம் ஈமான் கொண்டு வாழக்கூடாது, இதில் நாம் நம்பி வாழக்கூடாது. அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சோதனையை தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். அந்த சோதனை நமக்கு வந்திருக்கின்றது. குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் நமக்கு எழுதியது தான் நமக்கு வரும். அல்லாஹ் அந்த கதாயிலே கதறிலே அளந்தது தான். அவர்கள் முன்னணப்புக்கு மாற்றமாக இதுவும் வர மாட்டார். இவையெல்லாம் காரணிகள். இவற்றிலே நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. இருந்த போதிலும் காரணிகளிலே போய் அவற்றை நாம் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வேலையும் செய்யக்கூடாது. நபி அவர்கள் ரெண்டையும் சொல்லிக்கின்றார்கள். சிங்கத்தை கண்டால் விருந்தோடுவது போன்று நீர் குஷ்டரோகம் உள்ளவனை கண்டு விருந்தோடுக, அதையும் சொல்லித்தந்தார்கள். நோய் தொற்றுவது பரவுவது என்று ஒன்று இல்லை என்பதையும் சொல்லித்தந்தார்கள். இது இரண்டும் இஸ்லாத்திலே உள்ளது தான். அன்பு சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, மலைக்கு மேல் மலை பெய்த காலம் இருக்கவில்லையா? 50 வயது 60 வயது 70 வயது உடையவர்கள் இங்கு இருக்கின்றீர்களே, மலைக்கு மேல் மழை பெய்யவில்லையா? நீர் தேங்கிடிக்கவில்லையா? நன்னீர் தேங்கிடிக்கவில்லையா? அப்பொழுதெல்லாம் இந்த டெங்கு இவ்வளவு பரவி இருந்ததுக்கு என்ன ஏழாவது சான்றோடு இருக்கின்றனவா சகோதரர்களே? அல்லாஹ் காலத்துக்கு காலம் ஒரு சோதனைகளை அனுப்புவான். அல்லாஹ் காலத்துக்கு காலம் மக்களை சோதிப்பதற்கு ஏதோ ஒன்றை அனுப்புவான். இதுவெல்லாம் மக்கள் இவற்றை கண்டு தமது வாழ்க்கையிலே பொறுமையை பேணுகின்றார்களா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றார்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா விடக்கூடிய ஒவ்வொரு வகையான சோதனைகள். உண்மையான முஃமின் இவற்றை கண்டு அலட்டிக் கொள்ள மாட்டான், பயப்பட மாட்டான். மாற்றமாக அல்லாவின் பக்கம் நெருங்குவான். தனது வாழ்க்கையிலே தவறுகள் தப்புகளில் இருந்து பாவமன்னிப்பு தேடுவான். ஒருபோதும் புலம்பு விட மாட்டான். அல்லாவின் பக்கம் இன்னும் இன்னும் நெருக்கத்தை தேடக்கூடிய வழிகளை அவன் சிந்திப்பான். இதுதான் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நீ சகோதர சகோதரர்களே, ஏதேதோ வந்துவிட்டது, இப்படி இப்படி எல்லாம் முசீபத்துகள் வந்துவிட்டன என்று எமது ஈமானை பறிகொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இதனால்தான் இது நடந்தது, இதனால்தான் இது நடந்தது, இதனால்தான் இது நடந்தது. இப்படியான காரணங்களிலேயே நம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசி 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 அது நமது உள்ளத்திலே தகுந்துவிடும் என்றால் அல்லாஹ்வுடைய தபாவிலே கதறிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் தூரப்படுத்திக் கொள்ளப் போகின்றோம். எனவே சகோதரர்களை, மருத்துவ உலகு நமக்கு சொல்லக்கூடிய காரணிகள், புத்திமதிகளை நாம் ஏற்றி நடக்க வேண்டும். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாமே காரணங்கள். அவை இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இந்து மருத்துவ உலகம் இல்லாத உலகம் ஒன்றை சொல்லும் எவரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. உண்மை நிலை இதுதான். நாளை மாறி சொல்லும். கடந்த மாதம் ஸ்வைன் புளு என்று சொன்னவர்கள் இன்று நலன் இன்ஃபுளுவன்சா ஏ H1N1 என்று தான் அதற்கு பேர் சொல்லுகின்றோம். என்னென்று தெரியாது, புதிதாக வந்திருக்கக்கூடிய முன் ஒருபோதும் அறியப்படாத ஒரு ஃப்ளூ. இது நவல் இன்ஃப்ளூயன்சா. இன்னும் வைத்திய உலகில் இதற்குரிய சரியான பெயரை சொல்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. சென்ற மாதம் ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லிக் கொண்டிருந்த மருத்துவ உலகு இப்பொழுது அந்த பெயரை பாவிக்க வேண்டாம், அது தந்தையிலிருந்து ஸ்வைனில் இருந்து வருவதாக இல்லை, இது வேறே என்று எதிரிலிருந்து வருகின்றது, இதனால் எனக்கு புரியாத ஒன்றாக இருக்கின்றது, இது நவல் இன்ஃபுளுவன்ஸ் என்றால் முன்னெப்போதும் தெரியாத ஒன்று புதிதாக வந்திருக்கின்றது. இது ஒரு புதிய காய்ச்சல், இது ஒரு புதிய காய்ச்சல். மருத்துவ உலகத்தின் கூட சகோதரர்களே, அவற்றின் முடிவுகள் நிலையாக இருக்க மாட்டாது. ஏனென்றால் எதுவும் குர்ஆனிலே ஹதீஸிலே இல்லாமல் இருக்கும் என்றால் அது மாறக்கூடியதாக இருக்கலாம், நிலையானதாகவும் இருக்கலாம். மனித கருத்துக்கள், மனித ஆய்வுகள், நாம் ஒன்றிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கதா கதர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வாக்குகள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்திமதிகள், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய கட்டளைகள், இவை ஒருபோதும் மாறமாட்டாது. ஒரு சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நபியவர்கள் வைத்திய கூற்றுக்கள் நிறைய கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாளும் அவர்கள் மாறுவது கிடையாது. ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்கள். நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், என்னுடைய சகோதரருக்கு வயிற்று போக்காக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், தேனை குடிக்க கொடுங்கள். மீண்டும் வந்து சொன்னார், நபி அவர்களை குடிக்க கொடுத்தேன், இன்னும் கூடுதலாக போகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேனையை குடிக்க கொடுங்கள். மூன்றாவது தடவையும் வந்து சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை குடிக்க கொடுத்தேன், இன்னும் அதிகமாக போகின்றது. நபி அவர்கள் மூன்றாவது நாலாவது தடவையும் சொன்னார்கள், அதையே குடிக்க கொடுங்கள். உம்முடைய சகோதரனுடைய வயிறுக்குள் சொல்கின்றது என்று சொன்னார்கள். அல்லாஹ், அந்த தேனிலே மக்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது என்று சொன்னானே, அறிவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ் போய் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னது உண்மை. உம்முடைய சகோதரனுடைய வயிறு போய் சொல்கின்றது, நம்பிக்கையோடு குடிக்க வேண்டும் என்ற வகையில் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். திரும்பியும் அதே தேனை குடிக்க கொடுங்கள் என்று சொன்னார்கள். கொடுத்தார், வைத்தோட்டம் நின்றது. சகோதரர்களே, இன்று நான் எடுத்த ஒரு நோய்க்கு குணம் மருந்து குணம் கிடைக்கவில்லையா, அதே வைத்தியத்திலே திரும்பி போனால் வேறொரு மருந்துதான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய பேச்சு, அன்னதான சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும் சகோதரர்களே, மாறமாட்டாது, நிலையானது. நாலு தடவை அல்ல, நாற்பதாவது தடவை வந்தாலும் தேனை குடு என்பதுதான் மருந்து. அல்லாஹ்வுடைய பேச்சு வந்தாலும் மாறமாட்டாது. வைத்தியர்கள் தமது முடிவுகளை மாற்றிக் கொள்வார்கள், தமது மருத்துவங்களை மாற்றிக் கொள்வார்கள், தமது மருந்துகளை மாற்றுவார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்னாலும் மருத்துவத்திலே கை வைத்து பேசியிருந்தாலும் கூட முடிவுகள் மாறியிருக்காது. இன்றும் அந்த தேன் பயன் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, நான் இலக்கியரை சொல்லுகின்றேன் என்றால் மருத்துவத்துறையை சொல்வதற்கல்ல, நம்முடைய ஈமானும் நம்முடைய நம்பிக்கையும் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த டெங்கு ஃபீவர் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த வகையிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இவை வரும்போது நாம் நமக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதி பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நன்றாக விளங்குங்கள். காரணங்கள் இருக்கும், அந்த காரணங்களின் அடிப்படைகளை நாம் படிக்க வேண்டும். ஒரு புறத்தினை வந்த பிறகு அவற்றை தீர்ப்பதற்காக வேண்டி முன்போவது என்பதை இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. அதையும் சொல்லித் தந்த இஸ்லாம் அதனை விட முக்கியமாக சொல்லித் தந்தது, புறத்தினை வருவதற்கு முன்னரேயே அவற்றை தடுப்பதற்கான வழிகளை செய்து கொள்ளுங்கள். உடலை இருக்கும் இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால், சுத்தமின்மைதான் இப்படியானவற்றுக்கு காரணம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இஸ்லாம் இன்று சொல்லிவிட்டது, இப்படியானவை வருவதற்கு முன் நீங்கள் உங்களுடைய இடங்களை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று. நாம் அங்கே தவறிவிட்டிருக்கிறோம். நம்முடைய நகர்ப்புற சுத்தங்களை பாருங்கள். யாருடைய பொறுப்பு என்ற இரண்டாவது விவகாரம், எனது வீட்டுக்குள்ளே உள்ளவருக்கு நான் பொறுப்பு, எனது வீட்டுக்கு முன்னே உள்ளவருக்கு நான் பொறுப்பு, பொது இடங்களிலே உள்ளவருக்கு யார் பொறுப்பு? பொது இடங்கள் எத்தனையோ இடங்கள் நகர்ப்புறங்களிலே இருக்கின்றனவே, அதிகாரிகள் பொறுப்பாக இருக்க வேண்டும். வெள்ளம் தலைக்கு மேல் ஓடுகின்றது என்றால் இப்பொழுது எல்லோருடையும் கூட்டு பொறுப்பு தான். என்ன செய்ய, வெள்ளம் தலைக்கு மேல் போகின்றது, யார் என்ன மூலம் என்ன, இது நகர சபையா அல்லது வீட்டில் உள்ளவர்களா, நாட்டில் உள்ளவர்களா, காத்திருந்தவர்களா? இப்பொழுது எல்லோரும் கூட்டாக சேர்ந்துதான் இதனை தடுக்க வேண்டிய ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த டெங்கியை நாம் நாளை திருமணமான பணிகள் மூலமாக ஒழிப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லாரும் இதற்காக வேண்டி முன் போவது, அதில் கலந்து கொள்வது, தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவது ஒரு கட்டாயமான ஒரு பொது பொறுப்பு. இதிலிருந்து நான் விடுபடவோ அல்லது நீங்கள் விடுபடவோ யாரும் விடுபட முடியாது. உடம்பால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளங்களால், வாகனங்களால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து அதிகாரிகள் என்ன காட்டித் தருகின்றார்களோ அதற்கேற்றால் அதனை செய்வது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. இது நம்முடைய ஊர், நம்முடைய இடம், அதிக சுத்தத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட சாராரோ, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரோ, ஒரு குறிப்பிட்ட பகுதியினரோ, ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு பொறுப்பென்று நாம் மற்றவர்கள் ஒழுங்கிவிட முடியாது. இதில் எல்லாருமாக சேர்ந்து அதை ஒழிப்பதற்கு பாடுபடுவோம். அதே நேரத்தில் சகோதரர்களே, இது காலம் கிடந்த ஞானம் என்பது இருக்கின்றது. இதை தயவு செய்து விட்டுவிடுவோம். இது மட்டுமல்ல, நமது சமூகம் காலம் கடந்த ஞானத்தோடு தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதோ ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். எல்லாம் வெள்ளம் தலைக்கு மேல் போனதற்கு பிறகுதான் அதற்கு அணை கட்டுவதை பற்றி யோசிப்பது. வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் சகோதரர்களே. இது தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் இப்படியான பாதிப்புகள் இருக்கின்றன, சுகாதாரத்துக்கு, சுத்தத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு தடைகள் எங்கெங்கு இருக்கின்றனவோ அதிகாரிகள் அதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்கள் அதனை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் அதனை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அதற்கேற்றாற்போல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்ததற்கு பிறகு ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போய் ஆஸ்பத்திரிகளிலே நோய்க்காக வேண்டி சிகிச்சை பெறுவதற்கு அட்மிட் பண்ணியதற்கு பிறகு இவற்றையெல்லாம் பேசுவது என்பது இதுதான் காலம் கடந்த ஞானம் என்று நான் இங்கே சொல்வது. அன்புள்ள சகோதரர்களே, கவனத்திலே சொல்வோம். இஸ்லாம் இப்பொழுதும் அல்விசாய சைரும் அதாவது நாம் பரிகாரம் செய்வதற்கு முன் வரும்முன் காத்துக் கொள்வதைத்தான் இஸ்லாம் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் செய்யப்படுவோம். நம்முடைய எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி நடந்து வந்திருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே இந்த நோயிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாத்து பெறுவதற்கு துஆ கேட்போம். எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஆயுதம் அத்துவாஹின் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய சுன்னா அல்லாஹ்விடத்தில் இதிலிருந்து பாதுகாப்பு கேட்டு துஆ கேட்பது. எத்தனை பேர் நாம் அல்லாஹ்விடத்தில் இணைப்பற்றி முறைத்திருக்கிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய நமது நாவல்கள் இப்படி ஒரு நோய் பரவிக்கொண்டு எல்லோரையும் தாக்கிக் கொண்டக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றது. இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அழுது தெழுவு மன்றாடி எத்தனை பேர் கேட்கின்றோம். இது சிறந்த ஆயுதம் சகோதரர்களே. நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் முத்தாய்ப்பு வைக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவிதான் துவாவாக இருக்கின்றது. எனவே எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இந்த படுபயங்கரமான நோய் நமது நகரை விட்டு, நமது நாட்டை விட்டு, புது உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற வகையிலே நமது துவாக்கள் அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளை மேற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலிருந்து வரக்கூடிய எழுபத்தெட்டு இப்படியான பலாய் முசீபத்துகளிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், நமக்குள் இருக்கக்கூடிய பாவமே அறியாத அந்த பிள்ளைகளை வைத்து கேட்கின்றன யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த படுபயங்கரமான ஆட்கொள்ளி நோயை நமது பிரதேசத்தை விட்டு, நமது நாட்டை விட்டு, இந்த புவியின் பங்கிலிருந்து யா அல்லாஹ் முழுமையாக இல்லாமலாக்கி விடுவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.